லௌடேட்டூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ்.
தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம்.
இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
அன்பு நெஞ்சங்களே, இன்றைய நம் ஒலிபரப்பில் இடம்பெறும் நிகழ்ச்சிகள் மகிழ்வின் மந்திரம், விவிலிய தேடல் மற்றும் செய்திகள். மகிழ்வின் மந்திரம் திரு அவையின் தாய்மைக்கு அடையாளம்.
திருமண உறவையும் குடும்ப வாழ்வையும் மையப்படுத்தி திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் உருவாக்கியுள்ள அன்பின் மகிழ்வு திருத்தூத அறிவுரை மடலின் இறுதிப் பிரிவில் திருமணம் மற்றும் குடும்ப வாழ்வில் வெளிப்படும் ஆன்மீகத்தை பற்றி தன் கருத்துக்களை பதிவு செய்துள்ளார். இப்பிரிவின் இறுதி 5 பத்திகளில் குடும்ப ஆன்மீகம் பரிவு காட்டுவதாக, ஆறுதல் தருவதாக, உற்சாகம் ஊட்டுவதாக அமைய வேண்டும் என்பதை கூறியுள்ளார். இறுதி 5 பத்திகளில் 324 பத்தியில் திருத்தந்தை பகிர்ந்துள்ள எண்ணங்களின் தொகுப்பு இதோ.
தூய ஆவியாரால் வழிநடத்தப்படும் குடும்பத்தினர் தங்களுக்குள் உருவாக்கப்படும் வாழ்வை வரவேற்பதில் மட்டும் திறந்த மனம் கொண்டிராமல் தங்களை சுற்றி வாழ்வோருக்கு அந்த வாழ்வை பகிர்ந்து அவர்களது மகிழ்வை வளர்ப்பதற்கும் உதவுகின்றனர். இவர்கள் கொண்டிருக்கும் திறந்த மனம் விருந்தோம்பலில் வெளிப்படுகிறது. அதையே இறைவார்த்தை ஊக்குவிக்கிறது. அந்நியரை வரவேற்று விருந்தோம்ப மறவாதீர்கள். இவ்வாறு விருந்தோம்பியதால் சிலர் தாங்கள் அறியாமலே வானத்தூதர்களை மகிழ்ச்சிப்படுத்தியது உண்டு. மற்றவர்களை, குறிப்பாக வறியோர் மற்றும் ஒதுக்கப்பட்டோரை ஒரு குடும்பம் வரவேற்கும் போது அது திரு அவையின் தாய்மைக்கு ஒரு அடையாளமாக விளங்குகிறது. மூவரு இறைவனின் பிரதிபலிப்பாக விளங்கும் சமுதாய அன்பு குடும்பத்தின் ஆன்மீகம் மற்றும் மறைப்பணியை ஒன்றிணைக்கிறது. தலத்திரு அவையாகவும் உலகை மாற்றும் உயிர் அணுவாகவும் விளங்குவதன் வழியே குடும்பம் தன் ஆன்மீகத்தை வாழ்வாக்குகிறது.
விவிலிய தேடல் திருப்பாடல்கள் 20-21. அரசரின் வெற்றிக்காக வேண்டுதலும் நன்றியும்.
எனது அருமை அன்புள்ளங்களே, இயேசு கிறிஸ்து அனைத்துலக அரசர் என்ற திருநாளை நவம்பர் 21 கடந்த ஞாயிறு என்று கொண்டாடினோம். 1925 ஆண்டு திருத்தந்தை 11 பயஸ் அவர்கள் கத்தோலிக்க திரு அவையில் கிறிஸ்து அரசர் திருநாளை உருவாக்குவதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது 1918 ஆண்டு முடிவுக்கு வந்திருந்த முதல் உலகப் போர். அரசர்கள் மற்றும் அரசு தலைவர்களிடையே வளர்ந்து வந்த அதிகார போட்டிகள் போர்களை உருவாக்கின என்பதை உணர்ந்து வேதனையுற்ற திருத்தந்தை 11 பயஸ் அவர்கள் இந்த உலக அரசர்களுக்கு ஒரு மாற்று அடையாளமாக இவ்வுலகை சாராத அரசை நிறுவ வந்த இயேசுவை அனைத்துலக அரசர் என்று அறிவித்தார். அன்பு இதயங்களே, கிறிஸ்துவின் அரசத்தன்மை வெளிப்படுத்திய பண்புகளை காண மறந்த அல்லது காண மறுத்த இந்த உலகத் தலைவர்கள் மீண்டும் ஒருமுறை 2 உலகப் போரை மேற்கொண்டனர். தற்போது உலகத் தலைவர்கள் நடுவே வளர்ந்து வரும் அதிகார போட்டிகளின் விளைவாக உலகின் பல பகுதிகளில் 3 உலகப் போர் சிறு சிறு துண்டுகளாக நடைபெற்ற வண்ணம் உள்ளன. இந்த எண்ணத்தை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வெவ்வேறு தருணங்களில் தன் உரைகளில் குறிப்பிட்டுள்ளார்.
அன்பு இதயங்களே, இத்தகைய ஒரு சூழலில், குறிப்பாக கிறிஸ்து அரசர் திருநாளை தொடர்ந்து வரும் இன்றைய விவிலிய தேடலில், அரசரின் வெற்றிக்காக வேண்டல், அரசரின் வெற்றிக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்தல் என்ற இரு தலைப்புகளுடன் பதிவாகியுள்ள 20 மற்றும் 21 ஆகிய இரு திருப்பாடல்களில் நாம் சிந்தனைகளை மேற்கொள்கின்றோம். இதை இறைவன் நமக்கு வழங்கியுள்ள அருள் நிறைந்ததொரு வாய்ப்பாக கருதலாம். அரசரின் வெற்றி என்ற எண்ணத்தை மையப்படுத்தி பதிவாகியுள்ள இவ்விரு திருப்பாடல்களின் வழியே இன்றைய உலகிற்கு தேவையான அரசத்தன்மை, வெற்றி பெறுதல் ஆகிய கருத்துக்களை சரியான முறையில் புரிந்து கொள்ள முயல்வோம். அன்பு நெஞ்சங்களே, அரசர் என்றதும் அவர் மேற்கொள்ளும் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எழுகின்றது. குறிப்பாக அரசர் மேற்கொள்ளும் போர்களில் அவர் எப்போதும் வெற்றி பெற வேண்டும் என்று வேண்டுதல்களும் வேள்விகளும் நடைபெறுவதை வரலாற்றில் காண்கின்றோம். போருக்கு புறப்படும் அரசர் அதற்கு முன்னதாக தன் வெற்றியை உறுதி செய்யும் ஓர் அடையாளத்தை கடவுளிடமிருந்து பெறுவதற்கு ஆலயம் செல்லும் பழக்கம் ஏறத்தாழ அனைத்து கலாச்சாரங்களிலும் காணப்படுகின்றது. அதே வண்ணம் அரசருக்கு வெற்றி வழங்க அரசரோடு இணைந்து மக்கள் பலிகளையும் வேள்விகளையும் நிறைவேற்றுவது அனைத்து மதங்களிலும் பொதுவாக நிலவும் ஒரு பழக்கம்.
அத்தகைய ஒரு காட்சியை அன்புள்ளங்களே நாம் கற்பனை செய்து பார்ப்பதற்கு 20வது திருப்பாடல் உதவுகின்றது. போருக்கு புறப்படும் அரசர் தாவீது பலிப்பீடத்திற்கு முன் நிற்பதாகவும் அவரை சுற்றிலும் படை வீரர்களும் மக்களும் நின்று ஒரே குரலில் தங்கள் வேண்டுதலை எழுப்புவதாகவும் நாம் கற்பனை செய்து பார்க்கலாம்.
நெருக்கடி வேளையில் உமக்கு ஆண்டவர் பதிலளிப்பாராக. யாக்கோப்பின் கடவுளது பெயர் உம்மை பாதுகாப்பதாக. தூயகத்திலிருந்து அவர் உமக்கு உதவி அனுப்புவாராக. சியோனிலிருந்து அவர் உமக்கு துணை செய்வாராக
என்று ஆரம்பமாகும் 20வது திருப்பாடலில் முதல் 5 இறைவாக்கியங்கள் மக்களிடமிருந்து எழும் வேண்டுதலாகவும் அவர்கள் தாவீதுக்கு வழங்கும் ஆசி மொழிகளாகவும் ஒலிக்கின்றன. அன்பு இதயங்களே, ஆசீரும் வேண்டுதலும் கலந்த இந்த 5 இறைவாக்கியங்களை தொடர்ந்து 6வது இறைவாக்கியத்தில் தாவீது இறைவனிடமிருந்து தனக்கு கிடைக்கும் பதிலிருப்பை அறிக்கையிடுகின்றார். 7, 8 ஆகிய 2 இறைவாக்கியங்களில் இறை மக்கள் ஆண்டவர் மீது தாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றனர். இறுதியில் 9வது இறைவாக்கியத்தில் எழுப்பப்படும் ஓர் இறை வேண்டலோடு 20வது திருப்பாடல் நிறைவடைகின்றது.
அன்பின் ஆட்சியை கொண்டு வந்த தெய்வமே, அன்பரே நீர்வாருமே, அசைந்தாடும் அருக்கரத்தால் அமைதியை நீர்த்தாருமே.
அன்பு இதயங்களே, 20வது திருப்பாடலின் இந்த 9 இறைவாக்கியங்களில் 7வது இறைவாக்கியம் வெளிப்படுத்தும் ஒரு சில எண்ணங்களை அசை போடுவது உதவியாக இருக்கும்.
சிலர் தேர் படையிலும் சிலர் குதிரை படையிலும் பெருமை கொள்கின்றனர், நாமோ நம் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரில் பெருமை கொள்கிறோம்
என்ற இச்சொற்களை இஸ்ரேல் மக்கள் பறைசாற்றிய வேளையில் பல்வேறு எண்ணங்கள் அவர்கள் உள்ளத்தில் அலைமோதி இருக்கும். எகிப்திலிருந்து இஸ்ரேல் மக்கள் புறப்பட்டு சென்றதும் அவர்களை தேர்ப்படை மற்றும் குதிரைப்படை கொண்டு துரத்தி சென்ற எகிப்தியரிடம் இருந்து தங்கள் முன்னோரை காத்து செங்கடலை அவர்கள் கடக்கச் செய்த இறைவன் எகிப்தியரின் படையினர் அனைவரையும் செங்கடலில் மூழ்கச் செய்த நிகழ்வு தாவீதுக்கும் அவரை சுற்றி நின்ற மக்களுக்கும் கட்டாயம் நினைவில் தோன்றியிருக்கும். இந்நிகழ்வை நாம் விடுதலை பயண நூல் 14 மற்றும் 15 ஆகிய பிரிவுகளில் காண்கின்றோம்.
அன்பு இதயங்களே, மோசே தன் மரணத்திற்கு முன் இஸ்ரேல் மக்களுக்கு வழங்கிய தெளிவான விதிமுறைகளில் போரை பற்றிய விதிமுறைகள் என்ற பகுதியின் துவக்கத்தில் கூறியுள்ள அறிமுகச் சொற்கள் மக்களின் உள்ளங்களில் மீண்டும் ஒலித்திருக்கும்.
இணைச்சட்ட நூல் பிரிவு 20. நீ உன் பகைவருக்கு எதிராக போருக்கு போகையில் உன்னிடம் உள்ளதை விட மிகுதியான குதிரைகளையும் தேர்களையும் பெரும் படையையும் நீ கண்டால் அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஏனெனில் எகிப்திலிருந்து உன்னை வெளியே கூட்டி வந்த உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னோடு உள்ளார்.
அன்பு இதயங்களே, குதிரைகளையும் தேர்களையும் படைகளையும் நம்புவதற்கு பதில் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று தாவீதும் மக்களும் 20வது திருப்பாடலில் வெளிப்படுத்தும் இந்த நம்பிக்கை அறிக்கை மீண்டும் 33வது திருப்பாடலில் இவ்வாறு வெளிப்படுத்தப்பட்டுள்ளது.
தன் படைப்பெருக்கத்தால் வெற்றி பெறும் அரசரும் இல்லை, தன் வலிமையின் மிகுதியால் உயிர் தப்பிய வீரரும் இல்லை. வெற்றி பெற போர்க்குதிரையை நம்புவது வீண். மிகுந்த வலு உள்ளதாயினும் அது விடுவிக்காது. தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார்.
எனதருமை அன்புள்ளங்களே, ஆண்டவர் செய்த அற்புதங்களைக் கண்டு அவர் மீது நம்பிக்கை கொண்டிருந்த இஸ்ரேல் மக்கள் நாளடைவில் மீண்டும் ஏனைய அரசுகள் போல தங்கள் படைபலத்தை நம்பி வாழ்ந்ததை வரலாறு சொல்கின்றது. இஸ்ரேல் மக்கள் ஆண்டவர் மீது வைத்திருக்க வேண்டிய நம்பிக்கையை விட்டு விலகி மீண்டும் எகிப்தியரை நாடிச் செல்லும் ஆபத்து உள்ளதென்று உணர்ந்த இறைவாக்கினர் எசாயா அவர்களுக்கு வழங்கிய எச்சரிக்கையை நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம்.
இறைவாக்கினர் எசாயா நூல் பிரிவு 31. துணை வேண்டி எகிப்துக்கு செல்வோருக்கு ஐயோ கேடு! அவர்கள் குதிரைகளுக்காக காத்து கிடக்கின்றனர். பெரும் தேர்ப்படைகளையும் வலிமை மிகு குதிரை வீரர்களையும் நம்பியிருக்கின்றார்கள். இஸ்ரேலின் தூயவருக்காக ஆவலுடன் காத்திருக்கவில்லை, ஆண்டவரை தேடுவதும் இல்லை.
அமைதியை நீர்த்தாருமே, அன்பின் ஆட்சியை கொண்டு வந்த தெய்வமே, அன்பரே நீர்வாருமே, அசைந்தாடும் ஆர்
விரும்பு இதயங்களே, தங்கள் படைபலத்தையும் அழிவு கருவிகளின் சக்திகளையும் நம்பி இன்றைய அரசுகள் தங்கள் அதிகாரத்தை நிலைநாட்ட முயலும் பல்வேறு முயற்சிகளுக்கு 20வது திருப்பாடலின் 7வது இறைவாக்கியம் ஒரு சாட்டையடிப்போல் விழுவதை நாம் உணர்கின்றோம். அன்பு இதயங்களே, உலகின் வல்லரசுகளில் ஒன்றாக கருதப்படும் அமெரிக்க ஐக்கிய நாட்டு அரசு தன் டாலர் நோட்டுகளில் "In God we trust", அதாவது "கடவுளில் நாம் நம்பிக்கை கொள்கிறோம்" என்று பதிவு செய்திருப்பதை எவ்விதம் பொருள் கொள்வது என்று புரியாமல் திகைத்து நிற்கின்றோம். செல்வத்தை குவித்து அதை பாதுகாப்பதற்காக தங்கள் நாட்டு படைபலத்தையும் ஆயுதங்களையும் ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து வரும் அமெரிக்க ஐக்கிய நாட்டு அரசு கடவுளை நம்பியிருப்பதாக கூறுவது, அதிலும் தங்கள் டாலர் நோட்டுகளில் அவ்வாறு கூறியிருப்பது முரண்பாடாகவும் ஒரு கோணத்தில் கேலியாகவும் தெரிகின்றது.
அன்பு இதயங்களே, திருப்பாடல்கள் நூலில் "கடவுள் தேர்ந்து கொண்ட அரசர், அரசரின் வெற்றிப்பாடல், அரசரின் வெற்றிக்காக வேண்டுதலும் நன்றியும், அரசரின் திருமணப்பாடல், அரசருக்காக மன்றாடல், அரசரின் வாக்குறுதி, ஆண்டவரும் அவர் தேர்ந்து கொண்ட அரசரும்" ஆகிய 8 திருப்பாடல்கள் அரசரை மையப்படுத்தி உருவாக்கப்பட்டுள்ள பாடல்கள். இவையன்றி 93வது திருப்பாடல் முதல் 99வது திருப்பாடல் முடிய உள்ள 7 திருப்பாடல்கள் ஆண்டவரை ஒரு அரசராக உருவகித்து கூறும் பாடல்களாக அமைந்துள்ளன. இப்பாடல்களில்
"கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அழியும், அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும், அவர் உம் மக்களை நீதியோடு ஆழ்வாராக, உம்முடையவரான எளியோர்க்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக"
என்று ஆரம்பமாகும் 72வது திருப்பாடல் இன்றைய அரசர்களும் அரசு தலைவர்களும் பதவியேற்கும் வேளையில் சொல்லக்கூடிய அழகான ஓர் இறை வேண்டுதலாக அமைந்துள்ளது.
அதே வண்ணம் அன்புள்ளங்களே, நாம் தற்போது தேடலை மேற்கொண்டுள்ள 21வது திருப்பாடலின் வரிகளும் அரசர்களுக்கும் அரசு தலைவர்களுக்கும் இறைவன் வழங்கும் ஆசிகளை அறிக்கையிடும் சொற்களாக அமைந்துள்ளன. இந்த ஆசி மொழிகளுடன் இன்றைய தேடலை நாம் நிறைவு செய்வோம்.
திருப்பாடல் 21. ஆண்டவரே, முது வல்லமையில் அரசர் பூரிப்படைகின்றார், நீரளித்த வெற்றியில் எத்துணையோ அவர் அக்களிக்கின்றார், அவர் உள்ளம் விரும்பியதை நீர் அவருக்கு தந்தருளினீர், அவர் வாய்விட்டு கேட்டதை நீர் மறுக்கவில்லை.
உண்மையில் நலமிகு கொடைகள் ஏந்தி நீர் அவரை எதிர்கொண்டீர், அவர் தலையில் பசும் பொன்முடி சூட்டினீர், அவர் உம்மிடம் வாழ்வு வேண்டி நின்றார், நீரும் முடிவில்லா நீண்ட ஆயுளை அவருக்கு அளித்தீர்.
நீர் அவருக்கு வெற்றி அளித்ததால் அவரது மாட்சிமை பெரிதாயிற்று, மேன்மையையும் மாண்பையும் அவருக்கு அருளினீர், உண்மையாகவே என்னாலும் நிலைத்திருக்கும் ஆசிகளை அவர் பெற்றுள்ளார், உமது முகத்தை அவர் மகிழ்ச்சியுடன் கண்டுகளிக்கச் செய்தீர்.
ஆண்டவரே, உமது வலிமையோடு எழுந்து வாரும், நாங்கள் உமது வல்லமையை புகழ்ந்து பாடுவோம்.
விழுந்த மனிதம் எழுந்து நிதமும் உம்மை போற்ற வேண்டும், வகுப்பு வலையில் தவிக்கும் மனிதன் சிறிய நிலையை போக்கும்,
இன்றைய விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.
செய்திகள்.
நவம்பர் 23 செவ்வாய் என்று திருப்பிட கலாச்சாராவை இணையம் வழி நடத்திய மெய்நிகர் ஆண்டு கூட்டத்தில் கலந்து கொண்ட பிரதிநிதிகளுக்கு காணொலி செய்தி ஒன்றை அனுப்பியுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். மானுடவியல் பற்றிய மீள் சிந்தனை, மனிதகுல நல கோட்பாட்டின் அவசியம் என்ற தலைப்பில் நடைபெற்ற இக்கூட்டத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்த திருத்தந்தை, கோவிட் பெருந்தொற்று கடவுளின் மற்றும் மனிதரின் இருப்பு பற்றிய அடிப்படை கேள்விகளை நம்முன் எழுப்பியுள்ள இவ்வேளையில் இந்த தலைப்பு பற்றி சிந்திப்பது காலத்தின் கட்டாயமாக உள்ளது என்று கூறியுள்ளார். மனிதகுல நல கோட்பாட்டின் உலகப்போக்கு சிந்தனை மனித நலம் பற்றிய கிறிஸ்துவ கண்ணோட்டத்திற்கு சவாலாக உள்ளது என்றும், மனிதர் யார் என்ற கேள்வியே மனிதகுல நல கோட்பாட்டிலிருந்து முதலில் எழுகின்றது எனவும், இக்காலத்தில் பல்வேறு துறைகளில் மனித அறிவின் சாதனைகளை காண முடிகின்றது எனவும் கூறிய திருத்தந்தை, இவற்றுக்கு மத்தியில் திரு அவை நம்பிக்கை மற்றும் துணிச்சலோடு கிறிஸ்துவ கண்ணோட்டம் பற்றிய மனிதரின் நலத்திற்கு பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்.
அன்பு மகிழ்ச்சியும் துயரமும் அடையும் நேரங்களை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நவம்பர் 23 இச்செவ்வாய் அன்று தன் டுவிட்டர் வலைப்பக்கத்தில் வெளியிட்ட குறுஞ்செய்தி ஒன்றில் தெளிவுபடுத்தியுள்ளார். அன்பு மற்றவரின் வளர்ச்சியை காணும்போது அகமகிழும் மற்றும் தனிமையிலும் நோயிலும் வீடற்றும் வெறுத்து ஒதுக்கப்படுகையிலும் தேவையின் நெருக்கடியிலும் மற்றவர் இருக்கும்போது துயருறும் என்று தன் டுவிட்டர் செய்தியில் கூறியுள்ள திருத்தந்தை, அன்பு இதயத்தை துடிக்கச் செய்யும் எனவும் அது பகிர்வு மற்றும் ஒருங்கிணைப்பு ஆகியவற்றின் பிணைப்புகளை உருவாக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார்.
இந்தியாவில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் திருத்தூது பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உருவாகியுள்ளது குறித்தும், அத்தகைய வாய்ப்பு பல்வேறு மதங்களுக்கிடையே இணக்கத்தையும் அமைதியையும் உருவாக்கும் எனவும் மகிழ்ச்சியை வெளியிட்டுள்ளனர் பல்வேறு மதங்களின் தலைவர்கள். பல்வேறு மதங்களின் தலைவர்கள், அருட்பணியாளர்கள், இருபால் துறவியர், பொதுநிலையினர், பத்திரிகை துறையினர் என எண்ணற்றோர் எதிர்கொண்டு சந்தித்தல் என்ற தலைப்பில் இந்திய தலைநகர் புதுடெல்லியில் கலந்து கொண்ட கருத்தரங்கின் போது திருத்தந்தையின் திருத்தூது பயணத்திற்கான தயாரிப்புகளும் அதிகாரப்பூர்வமாக துவக்கப்பட்டன. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அக்டோபர் 30 வத்திக்கானில் சந்தித்ததும், இந்தியாவிற்கு வர அழைப்பு விடப்பட்டதும், தற்போது புதுடெல்லியில் மதங்களிடையே நல்லிணக்கத்திற்கும் நாட்டின் வளர்ச்சிக்கும் உரமூட்டுவதாக இருக்கும் என நவம்பர் 22 இத்திங்களன்று இடம்பெற்ற இக்கருத்தரங்கில் துவக்க உரையாற்றினார் டெல்லி பேராயர் அனில் கூட்டோ.
சிரியா நாட்டுக்கு எதிராக பொருளாதார தடைகளை நிரந்தரமாக்கிக் கொண்டிருப்பது அந்நாட்டு மக்களுக்கு மரண தண்டனையாக அமைந்துள்ளது என்று அலெப்போ லத்தீன் வழிபாட்டு முறை மறைமாவட்டத்தின் அப்போஸ்தலிக்க நிர்வாகி ஆயர் ஜார்ஜ் சாபு காசன் அவர்கள் கவலை தெரிவித்துள்ளார். சிரியாவின் பாஷர் அல் அசாதின் அரசுக்கு எதிராக மேற்கத்திய நாடுகள் பொருளாதார தடைகளை விதித்திருப்பதன் பாதிப்புகள் குறித்து ஃபீதே செய்தியிடம் விளக்கிய ஆயர் காசன் அவர்கள், இந்த தடைகள் லட்சக்கணக்கான சிரியா மக்களின் தினசரி வாழ்க்கையின் மீது விதிக்கப்பட்டவை என்று கூறினார். சிரியாவின் அரசியல் தலைமைத்துவத்திற்கு அழுத்தம் கொடுக்கும் வண்ணம் மேற்கத்திய நாடுகள் நடைமுறைப்படுத்தி வரும் பொருளாதார தடைகளை உறுதி செய்வது மற்றும் விரிவுபடுத்துவது குறித்த குறிப்பிடத்தக்க தகவல்கள் அண்மை நாட்களில் அமெரிக்க ஐக்கிய நாடு மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வந்துள்ளன என்பதையும் ஆயர் காசன் அவர்கள் சுட்டிக்காட்டினார்.
பெண்களுக்கு எதிராக நடத்தப்படும் வன்முறைகள் அவர்களை மட்டும் காயப்படுத்தவில்லை, மாறாக முழு சமுதாயத்திற்கும் ஊறு விளைவிக்கின்றன என அமெரிக்க நாடுகளின் கூட்டம் ஒன்றில் உரையாற்றினார் திருப்பிட பிரதிநிதி ஒருவர். நவம்பர் 25 வருகிற வியாழனன்று உலகில் சிறப்பிக்கப்பட உள்ள பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் களையப்படுவதற்கு உலக நாளையொட்டிய OAS எனும் அமெரிக்க நாடுகளின் அமைப்பின் சிறப்பு கூட்டத்தில் உரையாற்றிய அவ் அமைப்பிற்கான திருப்பிட பிரதிநிதி பேரருள் திரு ஹுவான் அந்தோனியோ குரூஸ் செரானோ அவர்கள், பெண்களுக்கு எதிரான வன்முறை சமுதாயத்திற்கு இழைத்துள்ள காயங்கள் குறித்து சிந்திக்க இந்நாள் அழைப்பு விடுக்கின்றது என தெரிவித்தார். மனிதர் வியாபார பொருட்களாக கடத்திச் செல்லப்படுவதில் 87 விழுக்காடு பாலியல் நடவடிக்கைகளுக்காக இடம்பெறுகின்றன என்பதை சுட்டிக்காட்டிய பேரருள் திரு செரானோ அவர்கள், சில பகுதிகளில் கடத்தப்படுபவர்களுள் 60 விழுக்காட்டினர் இளவயது சிறுமியர் எனவும் எடுத்துரைத்தார்.
1996 அல்ஜீரியா நாட்டில் டிராபிஸ்ட் ஆழ்நிலை துறவு சபை இல்லத்தில் இடம்பெற்ற கடுமையான படுகொலையில் தப்பி பிழைத்து உயிர் வாழ்ந்தவர்களில் கடைசி துறவியான ஜாம்பியர் ஷூமாக்கர் அவர்கள் தனது 97 வயதில் நவம்பர் 21 இஞ்ஞாயிறன்று இறையடி சேர்ந்தார். அல்ஜீரியாவில் 10 நடைபெற்ற உள்நாட்டு போரின் போது 1996 மார்ச் மாதம் 27 இரவில் டிராபிஸ்ட் சபை துறவியரின் இல்லத்தில் 7 துறவிகள் இஸ்லாம் தீவிரவாதிகளால் கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டனர். அந்த கடத்தல் நடந்து 2 சென்று அந்த இல்லத்திற்கு அருகில் அந்த 7 பேரின் தலைகளும் கண்டுபிடிக்கப்பட்டன. ஆனால் அவர்களது உடல்கள் கண்டுபிடிக்கப்படவே இல்லை.
நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் இன்றைய தமிழ் ஒலிபரப்பு நிறைவடைகின்றது. நன்றி.
வணக்கம்.
வணக்கம்.